கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற யாவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் கண்ணிலே மூடுவோம், மௌன ஜெபம் செய்வோம். ஆமே. இந்த ஆராதனை துவக்கமாக நாம் யாவரும் முழங்கால் படிவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, எங்கள் அன்பர்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த கால வேலைக்காக நன்றி துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்து அதற்கை குரான சோத்திரம். இந்த நாள் கொடுத்து சமூகம் எங்களோடு தாமல் எடுத்து திருப்பி செய்யும் ஆண்டவரே சோத்திரம். இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்கு தரத்துல கொடுக்கிறோம் உடைய பிரசன்னு மதிவாய். இந்த நாள் முழுந்து எங்களோடு இருந்து எங்களை தாங்க வேண்டிய திரும்பி சேமிடமாக நம்ம ஜெபிக்கிறோம் சூத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கூடியிருக்கிற சபையார் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் பரவ வந்த கொள்ளலையும் எங்களுக்கு அணுகாதபடி ரத்த கொட்டைகளை எங்கள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எகிப்தில் வரும் எந்த கொள்ள நோய்க்கும் பயப்படாத இருப்பாய், நம்மளை பாதுகாப்பு என்று பார்க்கத்தக்கின்ற தேவனே. இந்த நாளில் கூட உலகத்தில் பரவுகிற எந்த கொள்ள நோய் ஆண்டவரே சபை மக்கள் யாவரையும் அணுகாதபடி ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் நாமத்தினாலே பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட சபையாராக நாம் ஒன்று சேர்ந்து அவரை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கூடியிருக்கிற சபையார் யாவரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் என்கிற ஒரு தலைப்பிலிருந்து வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை கூட நாம் தியானிப்போம். ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் 14 வசனத்தை கூட நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக தொடர்ச்சியாக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் 12 கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அதனால இந்த நாளிலும் கூட இந்த பகுதியை நாம் இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி தன்னுடைய ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இதை சாலமோனுக்கு தன்னுடைய தரிசனத்திலே சொன்னார். இங்கே 14 வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேசம் முழுவதுமாக ஒரு ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. உலகம் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் இன்றைக்கு மரண பீதியிலே உலகம் முழுவதும் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அநேக ஜனங்கள் இன்றைக்கு மிக நெருக்கடியிலே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜனங்களாக இன்றைக்கு உலக ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் ஒரு ஒரு பதட்ட நிலையானது காணப்படுகிறது. எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களும் அந்த மரண பயத்தை இன்றைக்கு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க முடிகிறது. ஆனாலும் நம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலகட்டங்களில் நாம் கர்த்தரை தேடவும், கர்த்தரை அறிந்து கொள்ளவும், கர்த்தரிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளவும் இந்த நேரங்களை, இந்த தருணங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமானதாகவும் இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்திலே கொள்ள நோய்களை அனுப்பும் போது என்று வேதம் சொல்கிறது. அதனால இந்த தேசத்தில் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக, மத்திய 24 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று, இந்த தேசத்தில் கொடிய கொள்ளை நோய்கள் பரவும் என்பது தேவனுடைய வாக்குத்தமாக இருக்கிறது. அதனால கடைசி காலத்தில் இதெல்லாம் நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். கடைசி காலத்தில் இவைகளெல்லாம் நடக்கும் என்பது வாக்குத்தம். இவைகளை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் புரிந்திருக்க வேண்டும். தேவன் சித்தம் இல்லாமல் இந்த பூமியில் ஒன்றும் நடப்பதில்லை. அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த பூமியில் ஒன்றும் நடப்பதில்லை என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். அதனால இந்த நாளிலும் கூட நாம் வேதத்தை நாம் சற்றாராய்ந்து பார்க்கும்போது, தேசத்திலே நாம் கொள்ளை நோயை அனுப்பும் போது தேவ பிள்ளைகளாகி நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையிலே உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் பதிவு செய்திருக்கிற அதில் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும் என்று தேவனாகி கர்த்தர் சொல்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் இருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் மிக தெளிவாக இருக்கிறது. அவரை நாம், அவருக்கு முன்பாக நம்ம அவருடைய ஜனங்கள் தாழ்த்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த தாழ்மை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். தேவ பிள்ளைகளுக்கு அநேக நேரங்களில் இந்த பெருமை என்ற ஒன்று நம்ம அறியாமல் நாம் செய்கிற ஒரு பாவமாக இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள முடியாமல், அறியாமல் நாம் செய்கிற பாவமாகவே அநேக நேரங்களில் இந்த பெருமை இருக்கிறது. நம்மை தாழ்த்துவது என்பது ஒரு சுலபமான ஒரு காரியம் அல்ல. இந்த பூமிக்குரிய ஜனங்களை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு அநேக ஜனங்கள் பெருமையை விரும்புகிறார்கள், பெருமையை தேடிப்போகிறார்கள், சுய விளம்பரத்தாரர்களாக இருக்கிறார்கள். எப்போதுமே தன்னை குறித்து பெருமையாக பேசிக்கொள்கிற அநேக ஜனங்களை இந்த உலகத்தில் நம்மளே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, யாராவது தன்னை புகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஜனங்களாக இன்றைக்கு அநேக ஜனங்கள் இன்றைக்கு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுய விளம்பரங்களுக்காக அநேக பணங்களை செலவு செய்து பேனர்ஸ், போஸ்டர்ஸ்லாம் ஒட்டுகிற அரசியல்வாதிகளை எல்லாம் இன்றைக்கு நம்ம இந்த பூமியில் நம்மளே பார்க்க முடிகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் இங்கு மிக தெளிவாக சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நேரத்தில் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். தாழ்மை மேன்மைக்கு முன்னானது என்ற வேதத்தில் சொல்லப்படுகிறது. நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்த ஒரு வல்லவராக இருக்கிறார். ஏன் நமக்கு இந்த தாழ்மை இல்லாமல் போகிறது, ஏன் நாம் பெருமைப்படுகிறோம் என்று நாம் பார்க்கும்போது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மிடத்தில் தாழ்மை நம்ம விட்டு போகிறது. சில நேரங்களில் சில பேரிடத்தில் நாம் பேசும்போது, எங்களுடைய ஊழிய அனுபவங்களில் ஒரு சில சகோதரர்களிடத்திலே நாம் பேசுவோம், அப்போது அவர்கள் சீக்கிரமாக செவி கொடுக்க மாட்டார்கள். என்ன சொன்னால் அவருடைய நினைப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் அதிகமாக படித்தவர்கள், வேதத்தை படித்திருக்கிறோம், உலக அறிவு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, பெரிய நிறுவனங்களில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம் என்று கூட நினைப்பார்கள். சில நேரங்களில் ஊழியக்காரர்களுடைய பேச்சை, அனுபவங்களை அசட்டு செய்கிற அநேக சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்நாளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னால் அவர்கள் தாழ்த்துவதற்கு ஒரு இருதயம் இடம் கொடுப்பதில்லை. மேட்டுமையாகவே எல்லாவற்றையும் அவர்கள் சிந்திக்கிறவராக இருக்கிறார்கள். என்ன சொன்னால் நாம் உலக அறிவோடு கூட ஒப்பிட்டு தன்னை பார்த்து கொள்கிறார்கள். இன்றைக்கு இவர்களை விட நான் அதிகமாக படித்தவன், இவர்களை விட வசதியானவன், இவர்களை விட அதிக அனுபவமும் அறிவும் எனக்கு உண்டு என்று எண்ணுகிறவர்களாக பெருமை அவர்களிடத்தில் வரும்போது தாழ்மை அவர்களிடத்தில் விட்டு போகக்கூடியதாக இருக்கிறது. அதனால் வேதத்தை நாம் சற்று ஆராயும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி காலங்களிலே இப்படிப்பட்ட நெருக்கடி நேரங்களிலே நம்மை நாம் பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிற அந்த தாழ்மை என்னிடத்தில் இருக்கிறதா, அல்லது தேவனுக்கு விரோதமாக பெருமை என்கிற ஒன்றை பிடித்து கொண்டு நான் எப்போதும் பாவம் செய்கிறவனாக நான் இருக்கிறேன், நான் பெருமையை இடத்தில் ஆட்கொண்டிருக்கிறதா, பெருமையான காரியங்களை நான் சிந்திக்கிறேனா, மேட்மையான காரியங்களை நான் சிந்திக்கிறேனா, அல்லது தேவனுக்கு முன்பாக உண்மையாகவே கர்த்தர் விரும்புகிற ஒரு தாழ்மையை இடத்தில் நான் தரித்து கொண்டிருக்கிறேனா என்பதையெல்லாம் நாம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அதற்கான தருணமாக கூட இந்த இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி காலங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உதாரணத்துக்கு வேதத்தில் ஒரு பகுதியை கூட நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் புத்தகம் 8:13 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். அதனால் கர்த்தர் பெருமையை வெறுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், அகந்தையை வெறுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறபடினாலே இன்றைய காலகட்டத்தில் தேவனாகி கர்த்தர் சாலமோனுக்கு அன்றைக்கு தேவன் சொன்ன அந்த தரிசனத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஜனங்கள் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்பதாகவே வேதனுக்கு பதிவு செய்திருக்கிறது. அதனால் இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் வந்து, தேவனுக்கு தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் வந்து, கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் நம்மை என்ன செய்ய வேண்டும், தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் பெருமை வரும்போது தேவன் நம்மை வெறுக்கிற ஒரு தேவனாக அவர் மாறிவிடுகிறார். நம்மை நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது நம்ம இந்த பூமியில நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஏன் நமக்கு பெருமை வரும்போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு எப்போதுமே ஒரு சுபாவம் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் சொல்வதை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கும். இரண்டாவதாக, அவருடைய சிந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் பார்க்கும்போது, அவர்கள் எப்போதுமே தற்புகழ்ச்சியை விரும்புவார்கள், தற்புகழ்ச்சிக்கு உரியவர்களாகவே இருப்பார்கள், தன்னை குறித்து அதிகமாக பேசுவார்கள், தன்னுடைய பெருமைகளை குறித்து அதிகமாக பேசுவார்கள். மற்றவர்கள் தன்னை குறித்து புகழ வேண்டும், தன் பெருமைகளை குறித்து புகழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவார்கள். ஈகோ என்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். மற்றவர்களை அவர்களுடைய தகுதிகளோடு, உலக தகுதிகளோடு அவர்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்வார்கள். நாங்கள் திருநெல்வேலியில் ஒரு பகுதியில் உள்ள ஒரு சபைக்கு நாங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு டூர் சீக்கர் இருக்கிறார், நம்முடைய சபையை சார்ந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சபையை சார்ந்த ஒரு கூட்டம் முழுமையாக அந்த சபையை விட்டு வெளியேறி வேறொரு சபையில் அவர்கள் சேர்ந்திருந்தார்கள் என்ற செய்தி நாங்கள் கேள்விப்பட்டு நான் விசாரித்தேன். அந்த ஒரு சகோதரிடத்திலேயே நீங்கள் வேறு ஒரு சபைக்கு, இந்த பகுதியில் வாழ்கிற ஜனங்களே முழுமையாக வேறு ஒரு சபைக்கு போயிருக்கிறார்கள் என்று விசாரித்த போது அந்த சகோதரி இடத்தில் சொன்னார்கள், இந்த சபையில் உள்ளவர்கள் மிகவும் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறார்கள், படித்தவர் பணக்காரர்கள் என்று பார்க்கிறார்கள், ஜாதி பாகுபாடுகளை பார்க்கிறார்கள், திருமணம் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் ஆள்களை பார்த்து ஸ்டேட்டஸ் பார்த்து தான் வருவாங்க, ஏழைங்க வீட்டுக்கு கூட்ட வர்றதில்லை, தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்ற வித்தியாசங்களை பார்த்து தான் அவர்களுடைய அந்த ஊழியக்காரர்கள் தொடங்கி அந்த சபையினுடைய விசுவாசிகள் எல்லோருமே அப்படிப்பட்ட மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள், கலந்து கொள்கிறார்கள். அதனாலே நாங்கள் எல்லோருமே அந்த சபையை விட்டு வெளியேறி வேறொரு சபைக்கு நாங்கள் உறுப்பினராக மாறிவிட்டோம் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னார். என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் இப்படி தான் இருக்கிறது. கிறிஸ்துவத்துக்குள்ளே கூட வேற்றத்தாழ்வுகள் இன்றைக்கு இருக்கிறது, ஜாதி பாகுபாடுகள் இருக்கிறது, ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கிறது, படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசங்களை எல்லாம் பார்க்கிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு இயேசுவை அறிந்த ஒரு ஜனக்கூட்டங்கள் இருக்கிறனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவன் நமக்கு கொட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஆலோசனை அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவேன். தகுதி இல்லாத, தகுதி பார்க்கிற ஒரு குணாதிசயமானது தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அப்படியெல்லாம் நான் பார்க்கும்போது நமக்குள்ளே பெருமை உணர்ச்சி வந்து விடுகிறதாக இருக்கிறது. அடுத்ததாக, இந்த தாழ்மை இல்லாதவர்கள், பெருமைக்குரியவர்கள் எப்போதுமே அந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய சிந்தைகளிலே நன்றி உணர்வு எப்போதுமே இருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. அகந்தை உள்ளவர்களாகவே இருப்பார்கள். மற்றவர்கள் சொல்வதற்கு செவி சாய்க்க மாட்டார்கள். மற்றவர்கள் சொல்லுகிறதிலே அவர்கள் செவி சாய்த்து அவர்கள் சொல்வதிலே நியாயம் இருக்கிறது, அதிலே தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமானது இந்த தாழ்மை இல்லாத பெருமையோடு இருக்கிற ஜனங்களிடத்திலே நம்மாலே பார்க்க முடிவதில்லை. எப்போதுமே அவர்கள் தன்னை பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறபடினாலே தன்னிடத்தில் இருக்கிற தவறுகளை உணரவோ அதை திருத்திக் கொள்ளவோ அவர்கள் பொதுவாக விரும்புகிறதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, தாழ்மை இல்லாத ஜனங்கள் எப்போதுமே மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதில் மிக அதிகமாக அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள். நம் அநேகரை நான் பார்க்கிறேன், மிக பெருமையாக பேசுவார்கள், மற்றவர்களை ஒப்பிட்டு பார்ப்பார்கள், அவர்களை குற்றப்படுத்துவார்கள், அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டி அவர்களை அவமானப்படுத்துவதும் அவர்களை வேதப்படுத்துவதும் என்னுடைய நோக்கமாக அநேக வேளையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த சுபாவங்கள் எல்லாம் நாம் இன்றைக்கு இருக்கும் என்று சொன்னால் சுய தேவைகளை அதிகமாக விரும்புவார்கள், சுய தேவைகளை சுய பெருமைகளை விரும்புகிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் நம்ம இடத்துல இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளிலும் கூட நாம் இந்த வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய ஜனங்கள் என் ஜனங்கள் அவருக்கு முன்பாக தன்னை நாம் தாழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அவரை மிஞ்சின காரியம் இந்த பூமியில் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான கொள்ளை நோய்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது நாம் தேவ பிள்ளைகளாகி நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இங்கு வேதம் மிக தெளிவாக இருக்கிறது. நீங்கள் அவருக்கு முன்பாக தாழ்த்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமியில நாம் சாதாரண இஸ்ரேல் என்னும் பூச்சியே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம இந்த ஒரு சாதாரண ஒரு பொருட்களைப் போல தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில் நாம் இருக்கிறோம். நமக்கு இந்த பூமியில நாம் என்ன படித்திருந்தாலும், என்ன பெருமை உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருந்தாலும், நாம் இந்த பூமியில தேவனுடைய பார்வையில இஸ்ரேல் என்னும் பூச்சியே என்று தமிழ் வேதாகம சொல்லுகிறது. ஒரிஜினல் டெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது புழுவுக்கு சமானமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று அந்த அந்த பகுதியானது நம்ம சொல்லுகிறது. அதனால நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில நாம் உயர்வாய் நினைத்து கொண்டிருந்தாலும் கூட, தேவ பார்வையில ஒரு சாதாரண ஒரு புழுக்களைப் போல ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை என்பதை இந்த நாளிலும் கூட நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேசமே ஒரு மரண பயத்திலே, இன்றைக்கு உலகமே மரண பயத்திலே இருக்கிறது. இதையெல்லாம் நாம் ஒரு பீதியாக பயமாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஒரு சாட்சியாக சந்தோஷமாக இதெல்லாம் வருகைக்கான அடையாளம் என்கிற ஒரு ஒரு சந்தோஷமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு மரண பயம் என்பது கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அவசியம் இல்லாதது, அர்த்தமற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தை குறித்து தான் ஒரு தெளிவு நமக்கு எப்போதுமே இந்த பூமியில நாம் இருக்க வேண்டும். நம்முடைய மரணம் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது, தேவ சித்தத்தின்படியாக இருக்கிறது. ஆனாலும் இந்த பூமியில நாம் எதற்கும் பயப்படாமல், இந்த உலக ஜனங்களைப் போல நாம் பரிதவிக்காமல், எல்லா காலகட்டத்திலும் தேவனுடைய விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அவருடைய அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற எந்த துன்பத்திலிருந்தும் அவர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலும் கூட நாம் விசுவாசத்தில் வளர்த்துக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால தேவ பிள்ளைகள் எப்போதுமே கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்த்து வேண்டும். அநேக வசனங்கள் தேவ பிள்ளைகள் தன்னை தாழ்த்து வேண்டும் என்கிற வேதத்தில் அநேக இடங்களிலே அநேக வேத வசனங்களை நமக்கு வேதம் நமக்கு வலியுறுத்துகிறதே நம்மளே பார்க்க முடியுது. நீதிமொழிகளில் கூட இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16:5 நீதிமொழிகள் 16:5 மனமேட்டிமையுள்ளவன் எவனோ கர்த்தருக்கு அருவணுப்பானவன், கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனை தப்பான். அதனாலே மனமேட்டிமை உள்ளவனுக்கு கர்த்தர் அருவறுப்பானவராகவே இருக்கிறார் என்பதாக இங்கே வேத பகுதி சொல்லுகிறது. அதனால இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகள் மனமேட்டிமைக்கு அப்பாற்பட்டவர்களாக, தேவனை நாம் நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிருபை செய்வாராக. அதே அதிகாரத்தில் 18 இப்படி சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னான தகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்ற விதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனாலே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட மனமேட்டிமை என்கிற ஒரு காரியம், பெருமையற்றவர்களாக இந்த பூமியில நாம் வாழ கர்த்தர் நம் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி சாலமோனுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தின்படி, இந்த நெருக்கடியான காலகட்டத்தில், இந்த உபத்திரத்தின் மத்தியில, இந்த பாடுகள் நிந்தைகள் மத்தியில நாம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு தூரம் நம்மை தாழ்த்த முடியுமோ, நாம் ஒரு புழு என்பதை நினைவுகூறத்தக்கதாக, நம் மண் என்பதை நினைவுகூறத்தக்கதாக, மனிதன் வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று வீசின உடனே அது இல்லாமல் போகிறது, இருந்த இடமும் இனி அறியாது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறபடி, தேவ பிள்ளைகள் நாம் ஒரு மிக அற்ப ஜனங்கள் என்பதற்கு புரிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நாம் விசுவாசிப்போம். அப்படிப்பட்ட குணாதிசயத்தை நமக்கு தருவோம். பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் மாறுவோம். பெருமையை விரும்பாத ஒரு ஜனக்கூட்டமாக நாம் மாறுவோம். பெருமை தேவனுக்கு அருவறுப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்கிற அந்த 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 அடிப்படை நம்பிக்கையில நாம் வளர நாம் கற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது. நாம் மீண்டுமாக 2:7-14 நாம் திரும்ப வருவோம். 2:7-14 ஜெபம் பண்ணி என்று வேதம் சொல்கிறது. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்று வேதத்தில் வாசிக்கும். இரண்டாவதாக கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதுமே தேவனை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபம் என்பது மிக முக்கியம். ஜபிக்கிற பழக்கத்தை தேவ பிள்ளைகள் நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நம் கூட எழுந்திருந்து ஜபிக்கிறோம். நம்ம எழுந்த பிறகு காலையில் எழுந்தால் நம்ம ஜபிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ ஜபத்தை பாருங்கள், அவர் ஜபிப்பதற்காகவே எழுந்தார். ஜபிப்பதற்காகவே எழுந்தார். ரெண்டுக்கும் நமக்கும் இயேசு கிறிஸ்துவ ஜபத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நாம் எழுந்த பிறகு ஜபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜபிப்பதற்காகவே எழுந்தவர். இப்போ அதிகாலையில் ஜபிப்பதற்கும் நல்ல தூங்கி எழுந்து ஜபிப்பதற்குமான வித்தியாசம் இருக்கு. ரெண்டு பேருமே ஜபிக்கிறார்கள், ரெண்டு பேருக்குமே விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, பக்தி இருக்கிறது, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஏன் இந்த அதிகாலையிலே ஜபிக்கிறவர்களுடைய ஜபம் மாறுபடுகிறது என்று சொல்லும்போது, அவர்கள் ஜபிப்பதற்காகவே எழுந்திருந்தவர்கள், தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்கிறவர்கள், மாம்ச பலவீனங்களோடு யுத்தம் செய்கிறவர்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜப நேரங்களை நீங்க பார்க்கலன்னு சொல்ல அதிகாலமே என்று சொல்லுமே குறிப்பிட்டு சொல்கிறார். ஜபம் செய்கிறதுக்கு கூட ஒரு மாம்சத்தோடு நமக்கு ஒரு போராட்டம் தான் ஜபம். மாம்சத்தை எதிர்த்து நம்ம போராடணும். நான் ஒரு 9 மணி வரைக்கும் நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு 9 மணிக்கு மேலே எழுந்திருக்கும் போது நான் ஜபிக்கிற ஜபத்திற்கும், ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு காலை வேலையை நான் தீர்மானித்து அந்த அதிகாலை வேலையில் நான் ஜபிப்பதற்கும் ஒரு வித்தியாசத்தை நம்மளால உணர முடியும். அதனால இங்க வேதத்தில் நான் பார்க்கும்போது ஜபம் மிக மிக முக்கியம். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் முழங்காலில் நிற்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய கால் நிற்காது. ஒரு சபை தன்னுடைய முழங்காலில் நிற்காத ஒரு சபையாக மாறும் என்று சொன்னால் அந்த சபையானது மிக சீக்கிரமாக வீழ்ச்சி அடைந்துவிடும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக ஜபிக்கிறவர்களாக தன்னுடைய வாழ்நாளில் மாற்ற வேண்டும். ஜபிக்கிறவர்களாக, ஜபிக்கிற பிள்ளைகளாக ஒரு சபையானது மாற்றிக்கொள்ள வேண்டும். இடைவிடாமல் ஜபிங்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் சொல்கிறார் ஜபிக்கிற ஒரு பழக்கம். நெருக்கடி காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் அதிகமாக ஜபிக்க வேண்டும். நினைவேக்கு இது எதிராக கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. நினைவே கழுக்கப்பட்டு போகும் என்று சொல்லி அந்த நினைவே ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை யோனாவின் மூலமாக அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். நினைவே ஜனங்கள் ஜபித்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமே ஜனங்கள் அதிகமாக எல்லோருமே தேவனை நோக்கி பார்த்தார்கள், தேவனை நோக்கி ஜபித்தார்கள் என்று வேதத்தில் வாசித்தோம். அதனுடைய விளைவு அந்த நினைவே நகரமானது அன்றைக்கு காப்பாற்றப்பட்டது. அப்படி அவர்கள் ஜபிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நினைவே அன்றைக்கு கழிந்திருக்கும். ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், ஜபித்தார்கள், ஒரு பெரிய மாற்றமானது வந்தது. அவர்களின் இரக்கத்தை தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மீது கொடுத்தார். அன்றைக்கு அந்த யோனாவின் மூலமாக அந்த நினைவே நகரம் அன்றைக்கு பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, ஒரு அழிவிலிருந்து மாத்திரம் அன்றைக்கு காப்பாற்ற முடியாத கர்த்தர் கிருபை செய்யும். அதனால இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில நாம் இருக்கணும்? நமக்கு நெருக்கடி வரும்போது, உபத்திரம் வரும்போது நாம் எப்படிப்பட்ட மனநிலையில நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நினைவே ஜனங்கள் அதிகமாக தேவனை நோக்கி பார்த்தார்கள், ஜபித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் வாசிக்கிறேன் யோனா புத்தகம் 3:8. மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தன் பொல்லாத வழியையும் தன் கைகளின் கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் என்றும் வேறு சொல்லுவார். அதனால இந்த ஜனங்கள் அதிகமாக தன்னுடைய பாவங்களை உணர்ந்தார்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்பினார்கள், அதிகமாக அவர்கள் ஜபித்தார்கள். அதனாலே அவர்கள் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டார்கள். அதனாலே இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும்போது, உலகத்தில் உபத்திரங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதிகமாக ஜபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். முறுமுறுக்கிற ஒரு சூழல் நமக்கு அநேகருக்கு இன்றைக்கு வரும். இப்படிப்பட்ட நெருக்கடி காலகட்டத்தில் இங்கே நாம் இந்தியாவில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அநேக ஜனங்களை முறுமுறுப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நெருக்கடிகள் என்று சொன்னால் இன்னும் 21 நாட்களுக்கு இந்தியா முழுமையாக லாக்டவுன் என்று சொல்லி இந்தியா அறிவித்திருக்கிறது. எந்த போக்குவரத்தும் இருக்காது, எந்த நிறுவனங்களிலும் வேலை செய்ய முடியாது, அனைத்து தனியார் நிறுவனங்களும் இங்கே மூடப்பட்டிருக்கிறது. எந்த மாநிலத்திலிருந்தும் இன்னொரு மாநிலத்துக்கான போக்குவரத்து மாத்திரமல்ல, மாவட்ட ரீதியான எல்லா போக்குவரத்தையும் கூட துண்டித்திருக்கிறது. ஒரு பிரைவேட் வெஹிக்கிள்ஸில் கூட நீங்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அன்றாடம் வேலை செய்து அன்றாட பிழைப்பு நடத்துகிற கூலி வேலை செய்கிறவர்களுடைய ஒரு பொருளாதார நெருக்கடி மிக பெரிதாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஆய்வுகள் சொல்கிறது. மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை கூட இன்றைக்கு இருக்கிற 7 ஜனங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினத்தில் வேலைக்கு போனால்தான் அடுத்த நாள் சாப்பிட முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நாளைக்கு எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது என்ற நிலைமை வரும்போது, அடுத்த நாள் என்ன செய்வது என்கிற ஒரு நிலைமைக்கு கூட இன்றைக்கு மெய்யான சபையில் உள்ள சில விசுவாசிகள் கூட தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட நெருக்கடி நேரங்களிலே உபத்திரங்கள் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நமக்கு வழிகளை வகுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த ஜெபம் என்கிற ஒன்று. அதனாலே தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காலகட்டங்களிலே நாம் சபைக்காக, தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நினைவே மக்கள் அன்றைக்கு ஜெபித்தார்கள், ஒரு பெரிய நெருக்கடியிலிருந்து அன்றைக்கு கப்பற்றப்பட்டார்கள். ஜெபத்தை பற்றி பேசுவதற்கு இது ஒரு 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 சிறிய ஒரு தலைப்பாக நாம் அதை பேச முடியாது. ஒரு நாள் முழுவதும், ஒரு மாதம் முழுவதும் கூட வேதத்தில் ஜபத்தை குறித்து தான் அவ்வளவு கருத்துக்களை வேதம் பதிவு செய்திருக்கிறது, அவ்வளவு ஜப வீரர்களை வேதம் பதிவு செய்திருக்கிறது, அவ்வளவு வெற்றிகளை ஜபத்தின் மூலமாக சாதித்ததை எல்லாம் வேதம் பதிவு செய்திருக்கிறது. இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, தேசத்திலே கொள்ளை நோய்கள் பரவும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாக ஜபத்திலே தன்னை கவனம் செலுத்த வேண்டும், ஜபிக்கிறவர்களாக மாற வேண்டும். நமக்கு நிறைய நேரங்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவாகவே பார்க்காம பாசிட்டிவாக பார்ப்போம். கொஞ்சம் வீடுகளோடு, நம்முடைய உறவுகளோடு, நண்பர்களோடு நம்ம தனித்து இருப்பதற்கு, நம்முடைய மனைவியோடு, பிள்ளைகளோடு நாம் தனித்து இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதிகமாக வேதத்தை தியானிப்பதற்கு, வேதத்தை குறித்து சிந்திப்பதற்கு, ஜபிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளியே நமக்கு இருக்கிற அந்த பொழுதுபோக்கு, வெளியே இருக்கிற நமக்கு வேலைகள் எல்லாவற்றுமே இன்றைக்கி தடை செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம குடும்பங்களோடு நாம் இன்றைக்கு நேரங்களை செலவிடுகிறோம். அந்த நேரங்களை வீண் கதை பேசாமல், வேலை, டிவி, அது போன்ற ஊர்கதைகளை பேசிட்டு நேரங்களை வீணாக்காமல் வேதத்தை படிப்பதற்கு, குடும்பத்தோடு சேர்ந்து வேதத்தை தியானிப்பதற்கு, குடும்பத்தோடு சேர்ந்து வேதத்தை படிப்பதற்கு நம் நேரங்களை நம்மளே செலவிடும் போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை நமக்கு அவர் தர சித்தமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த நேரங்களை கூட, இப்படிப்பட்ட நெருக்கடிகளை கூட நாம் கர்த்தருக்கு பிரயோஜனமாக நம்மளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடும், கொடுக்கும் என்பதை நாம் விசுவாசிக்கிறது. அதனால இரண்டாவதாக இந்த நாலாம் புத்தகத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாக இருக்கிறது, நீங்கள் எனக்கு முன்பாக எந்த காரியத்துக்காகவும் ஜெபியுங்கள், உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். இரண்டாவதாக என்னை நோக்கி நீங்கள் பாருங்கள், உங்கள் ஜெபத்திலே என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, என் முகத்தை தேடி என்று தேவனை கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நாம தேவனை நாம் தேடுற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். தேவனை நம்ம தேடும் மிக மிக முக்கியம். நம்ம தேவனை நாம் தேடுகிறவர்களாக நாம் இந்த பூமியில வாழ வேண்டும். அநேகர் இன்றைக்கு பூமியில எப்படி வாழ்றாங்கன்னா, தேவன் நம்மை தேடும்படியாக வாழ்கிறார். ஆதாமம் ஏவாலும் பாவம் செய்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் வந்தபோது தேவநாயக கர்த்தருக்கு முன்பாக அவங்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஓடி ஒளிஞ்சாங்க. தேவன் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டார். இன்னைக்கு கூட அநேக விசுவாசிகள் சபைகளுக்கு தேவனுக்கு முன்பாக, ஊழியர்கள் முன்பாக என்ன செய்கிறாங்கன்னா, ஓடி ஒளியறாங்க. எங்கே இருக்கிறீங்க, நம்ம தேட வேண்டியதாக இருக்கிறேன்னு சொன்னால் பாவம் அவர்களை ஓடி ஒளிய வைக்கிறது. நாம் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் எப்போதும் நாம் தேவனை நாம் தேடுகிறவர்களாக இருப்பேன். ஏசையா 55:6 நாம் வாசிக்கிறேன். ஏசையா 55:6, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அதனால நாம் தேவனை தேடணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் தேவனை தேடுறவர்கள் நாம் இருக்கணும். நாம போய் தேவன் வந்து நம்ம தேடுற மாதிரி நாம் ஓடி ஒளியறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. தேவனை நாம் தேட வேண்டும். தேவனை நாம் எப்போதும் அவருக்கு முன்பாக வைத்திருந்து தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு பூமியில பாருங்க, நம்ம தேவனை தேடுறதுன்னா என்ன, தேவனை தேடுறதுன்னா என்ன, அதிக முக்கியத்துவத்தை நாம் தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் சில பேர் பாருங்க, குடும்ப பிரச்சனைகளில் சபைகளை மறுதளிக்கிறார்கள். குடும்ப பிரச்சனைகளுக்காக இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார்கள். சபையோட இயேசு கிறிஸ்துவோட சொந்த குடும்பங்களை அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சொந்த குடும்பங்களுக்காக சபையை பகைக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தேடுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இந்த பூமியில நாம் வாழும்போது அதிக முக்கியத்துவத்தை நாம் யாருக்கு கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து நாம் யாரை தேடுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். என் வேலையை விட, என் உறவை விட, என் நண்பர்களை விட, என் குடும்பத்தை விட, என்னுடைய உற்றா உறவினரை விட நான் அதிகமாக நேசிப்பது இயேசு கிறிஸ்துவும் சபையுமாய் இருக்க வேண்டும் என்பதாக இந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் அநேக இடங்களில். ஆனால் நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து, நாம் யாரை தேடுகிறோம் என்பதை பொறுத்ததாக இருக்குது. அதனால இந்த நாளிலும் கூட, இந்த இப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டத்தில் அதிகமாக தேவனை தேடும், அதிகமாக தேவனுக்கு நெருக்கமாக மாறுவோம். இந்த உலகத்தினுடைய இந்த வியாதிகள் எப்படியாக நாம் இந்த நம்முடைய ஆயுஷ் நாட்கள் எவ்வளவு குறுகினது, இந்த உலகம் எவ்வளவு ஆபத்து நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நாம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் யாரை தேட வேண்டும்? தேவனை நாம் தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் தேவனுக்கு பயந்து நாம் ஓடி ஒளிகிறவர்களாக இந்த நாள் வரை இருந்திருப்போம் என்று சொன்னால், நாம் வெளியே வருவோம். தேவனை முகமுகமாக அவர் சமீபமாக இருக்கையில் அவரை தேடுகிறவர்களாக நாம் வருவோம். தேவனாகிய கர்த்தருடைய முகமுகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். மோசே நண்பனை போல முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் நண்பனை போல பேசின அந்த தேவன் நம்மிடத்திலும் ஒரு நண்பனை போல பேச சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரை நாம் தேடும் போது அவரை அவருக்காக நம்முடைய வாழ்க்கையில அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை தேடுகிறவர்களாக அவரை கண்டடைகிறவர்களாக நாம் இருக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுய தேவைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவு நட்பு, இப்படி எத்தனையோ சொந்த சுய விருப்பு வெறுப்புகள் நம்மிடத்துல இருக்கும், அவைகளெல்லாம் கடந்து நாம் எப்போதும் நாம் தேவனை தேடுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அதனால தான் வேதத்துல நாம் பார்க்கிறோம், என்னை நீங்க தேடுங்கள் என்று தேவனை கற்று சொல்லியிருக்கிறார். அதனால இந்த நாளிலும் கூட நாம் மூன்றாவதாக தேவனை நாம் தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் தேவனை மறுதளிக்கிறவர்களாக அல்ல, தேவனை தேடுகிறவர்களாக. எந்த சூழ்நிலையிலும் சபையையும், எந்த சூழ்நிலையிலும் மெய்யான சபையும், எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவையும் நாம் விட்டு கொடுக்காதவர்களாக அவையே என் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. என் உறவுகளை காட்டிலும், என் வேலையை காட்டிலும், என் குடும்பத்தை காட்டிலும் எனக்கு சபையும் என் இயேசு கிறிஸ்துவும் என் வாழ்க்கையில முக்கியமானவர் என்று எண்ணும்போது நாம் சபையை தேவனை நாம் தேடுகிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான்காவது வேதத்தில் இந்த பகுதி இப்படியாய் சொல்கிறது, தேசத்தில் நீங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் பொல்லாம நாள் நிறைந்திருக்கிறது. பொல்லாத வழிகளை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே இதை குறித்து நம்ம அநேக விஷயங்கள் நமக்கு தெரியும். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பொல்லாத உலகத்தில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது எல்லோருக்குமே நமக்கு தெரியும். உலகமே ஒரு பொல்லாத உலகமாக வேதம் இன்றைக்கு நம்மை சுற்றி காட்டுகிறது. அநேக பாவ உலகத்திலே நாம் இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கை பாவமாக மாறுது. இங்கே சென்னையில் ஒரு மீம்ஸ் ரொம்ப பிரபலம். கொரோனா வந்து ரெண்டாவது வைரஸ் தான் சீனாவிலிருந்து வந்தது. இந்த தேசத்தை அழிக்கிற முதலாவது வைரஸ்ஸு டிக்டாக் என்கிற ஒரு ஆப் வந்து சீனாவிலிருந்து. ஒரு சகோதரர் அழகாக மீம்ஸ் போட்டிருக்காரு, முதலாவது வைரஸ் டிக்டாக், ரெண்டாவது வைரஸ் தான் கொரோனா. இந்த கொரோனா கூட ஒரு நாளைக்கு ஒழிஞ்சிரும், இந்த கொரோனா கூட ஒரு நாளைக்கு நம்ம அதிலிருந்து விடுவிக்க வெளியில் வந்துடுவோம். ஆனால் இந்த டிக்டாக் என்கிற ஒரு ஆப் சமுதாயத்தை எவ்வளவாக சீரழிக்கிறது என்பது குறித்து ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டிருந்தார். இங்கே நம்ம பத்திரிகையில் நீங்கள் வருகிற செய்திகள் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டிக்டாக் என்கிற அந்த பொல்லாத பாவத்தை அது இன்றைக்கி எவ்வளவு பேர் அப்படிங்க அதை செய்கிறாங்க. நான் அநேக ஒரு சபையில் இருக்கிற ஒரு ஊழியக்காருடைய பிள்ளை கூட, நான் வேறொரு ஊழியக்காரர், அவர் வேறொரு சபையில் அவர் நல்ல ஊழியர் செஞ்சுட்டு இருக்காரு. வேறொரு சபை கர்த்தருக்குள்ள வாழ்கிற குடும்பங்கள் கூட, சபை குடும்பங்களை கூட, கிறிஸ்துவ பிள்ளைகளை கூட அந்த டிக்டாக் என்ன செய்யல, விட்டு வைக்கல. சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரன் தன்னுடைய மனைவியை டிக்டாக்ல வந்து அடிமையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொலை செஞ்சிட்டாரு. இங்கே பிரபலமாக பேசப்பட்டது. அந்த கொலை செய்யும் போது அந்த சகோதரன் அந்த மனைவியை கத்தி எடுத்து துரத்தியிருக்காரு. அப்போது ஒரு சினிமா பாடலை வைத்து அந்த துரத்திக்கிட்டு வர அந்த புருஷனுடைய அந்த கத்தியோடு வருகிற அந்த காட்சியை கூட அந்த பெண் டிக்டாக் போட்டிருக்காங்க. எவ்வளவு பாவ மோகம் பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் பொல்லாத வழிகள் இன்றைக்கு உலகம் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. அநேக சிறு சிறு பாவங்களினாலே நாம் இன்றைக்கு உலகமானது பாவம் என்று தெரியாதபடி நாம் இன்றைக்கு அநேக பாவங்களை எல்லாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் இப்படி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம் இடத்துல எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம் இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். நாம் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 66 18 வசனம், தாவீது ராஜா இப்படியா சொல்கிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செய்கிறார். அதனாலே இன்றைக்கு நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தையாட்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக முழு சிந்தையோடும் முழு இருதயத்தோடும் நாம் கர்த்தர் பக்கமாக நாம் திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு தேசமே ஒரு நெருக்கடி காலகட்டத்தில் இருக்கிறது என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஜெரமியா 29:13 நான் வாசிக்கிறேன், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினானால் என்னை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று கற்று சொல்லுவதனாலே நாம் இன்றைக்கு நம்முடைய பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு நம்மிடத்தில் இருக்கிற சிறு சிறு பாவ சுபாவங்களை எல்லாம் நாம் மறந்து பாவ சுபாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு தேவனுக்கு முன்பாக எப்போதும் உண்மையும் உத்தமமாக அவருடைய பிள்ளையாக நாம் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. அதனாலே இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த ரெண்டு நாளாக ஏழாம் அதிகாரம் 14 வசனத்திலே நாம் பார்க்கும்போது, தேசத்திலே நான் கொள்ளை நோய்களை அனுப்பும் போது என் ஜனமாகிய நீங்கள் உங்களை தாக்குங்கள், என் ஜனமாகிய நீங்கள் ஜெபியுங்கள், என் ஜனமாகிய நீங்கள் என்னை தேடுங்கள், என் ஜனமாகிய நீங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த உலகமே ஒரு கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, கொள்ளை நோயினால் உலகமே பயப்படுகிறது, கொள்ளை நோயினால் தேசமே கலங்குகிறது. இந்த நேரங்களில் நாம் அதை குறித்தெல்லாம் அதிகமாக சிந்தியாமல் நம் எப்படிப்பட்ட விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் தாழ்மையிலும் அவரை தேடுகிறதிலும் ஜெபித்ததிலும் பொல்லாத வழிகளை விட்டு நாம் மனம் திரும்புகிறதிலும் நாம் எப்படி கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து நாம் சிந்திப்போம். அது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கிறது. நம்மை நாம் நெறிப்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு தருணமாக இது இருக்கிறது. இந்த மரண பயம் என்பது நம்முடைய வாழ்க்கை நெறிப்படுத்தும். என்னுடைய கல்லூரியோட ஹேண்ட்புக், ஒரு பிரபலமான ஒரு கல்லூரியில் நான் படித்தேன். அப்போது அந்த ஹேண்ட்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு வாசகம் போட்டிருக்கோம். இந்த கல்லூரியுடைய வாசல் என்ட்ரன்ஸ் கேட்டில் பெரிய சுடுகாடு இருக்கிறது. அது சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய சுடுகாடில் அது ஒரு பெரிய சுடுகாடு. அப்போ அந்த ஹேண்ட்புக்கில் ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க, மாணவர்களே கொஞ்சம் நில்லுங்கள், திரும்பி பாருங்கள், அங்கே ஒரு சுடுகாடு இருக்கிறது, மரணத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நன்றாக வாழ கற்றுக்கொள்வீர்கள் என்று அந்த ஃப்ரண்ட் பேஜில் அந்த எங்களுடைய கல்லூரி ஹேண்ட்புக்கில் அந்த வாசகம் போட்டு. இது உண்மை கூட, மரணத்தை குறித்து யார் நன்றாக அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியில் சந்தோஷமாக நன்றாக வாழ அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். யார் மரணத்தை குறித்து தான் அறிவும் சிந்தையும் இல்லையோ அவர்கள் அந்த பூமியில் வாழ சரியான ஒரு வாழ்க்கை வாழ தகுதியற்றவர்களாக மாறுகிறார்கள். அதனாலே தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு மரணத்தை குறித்து அறிந்த ஒரு ஒரு கூட்டமாக இருக்கிறோம். மரணத்துக்காகவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டமாக இருக்கிறோம், மறிப்பதற்காகவே வாழ்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோம். அதனாலே இந்த உலக நெருக்கடிகள் உபத்திரங்களை கண்டு நாம் கலங்காமல் பயப்படாமல் இந்த நான்கு காரியங்களிலே நாம் இந்த இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரங்களிலே நாம் உறுதியாக நாம் இருப்போம். தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை நாம் தாழ்த்துவோம். நாம் ஒரு சாதாரண ஜனங்கள், ஒரு குழுவைப் போல இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்துவோம். அவரை நோக்கி பார்ப்போம். எல்லா நெருக்கடிக்கும் என் தேவன் மாத்திரமே தீர்வு என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். மூன்றாவதாக, எல்லா நேரத்திலும் அவரையும் அவருடைய முகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருப்போம். அவருக்கு முன்பாக நாம் ஒளிந்து கொள்ளாதபடி அவரை தேடுகிற ஒரு கூட்டமாக நாம் இருப்போம். நம்முடைய வழிகளை எல்லாம் சோதித்து பாருங்கள், வேதம் சொல்கிறது. நம்முடைய வழிகளை எல்லாம் நாம் சோதித்து பார்ப்போம். நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை எல்லாம் விட்டு கலையை ஏற்ற ஒரு நேரமாக இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அந்த குறைகளை எல்லாம் களைந்து தேவன் பக்கமாக நாம் மணந்திருப்போம். பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு கர்த்தர் பக்கமாக ஒரு திரும்புகிற ஒரு நேரமாக இந்த நேரம் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். வந்திருக்கிற யாவரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்துக்கே. அல்லேலூயா, ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சோதரன் 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 ஆண்டவரே, எங்கள் மகா இரக்கம் நிறைந்தவரே, ஐஸ்வர்யத்தின் தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மனந்துருகிற தேவாதி தேவனே, பரிசுத்தரே 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 பரிசுத்தரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் நீதியின் ராஜாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சொல்லிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. என் ஆபத்து நிமித்தமாக இரண்டு பேர் மூன்று பேர் எங்கள் கூடுகிறவர்களோ மத்தியிலே நான் வாசமாயிருப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவாதி தேவனே, இதோ அந்த அருமையான நாளில் ஒருவருக்கு கீழ்படிந்த சமாதானத்தோடு வாழ கிருபசேவனமாய் நாம் ஜெபிக்கிறோம் சுந்தரிகளமானவர். இந்த பூமியில எல்லா நெருக்கடியிலும் உண்மை தேடுகிற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கிருபசேவனமாய் நாம் ஜெபிக்கிறோமானவர். விசாசின் பணியில நாம் விழுந்து போகாதபடி இந்த சமூகம் எப்போதும் எங்களுடைய இடைப்படத்திலாக கிருபசேவனமாய் நாம் ஜெபிக்கிறோம். இந்த சமூகம் எப்போதும் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவர். இதோ நாங்கள் உண்மை தேடுகிறவர்களாக இந்த முகத்தை தேடுகிறவர்களாக உண்மை கண்களை தட்டத்த வகையிலே நாங்கள் தேடுகிறவர்களாக இருக்கத்தக்கதாக கிருபசேவனமாய் இதோ நாங்கள் உண்மை நோக்கி ஓடி ஒளிந்து கொள்ளாதவர்களாக இருக்கத்தக்கதாக என்று வாழ்த்தி இருக்கும்படியா இதை வாழ்த்தி ஆசீர்வதிப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே நாங்கள் எல்லா பொருளாதார வழிகளை விட்டு நாங்கள் மனதில் மண்ணி திருவசிகரமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் முழுந்து பொருளாதார வழி நிறைந்திருக்கிறது ஆண்டவர். அப்படியா இவரை வேறுபடுத்து உங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சொந்தரிகரமானவர். இப்படிப்பட்ட உலக நெருக்கடியான காலகட்டத்திலே தேவ பிள்ளைகளாக நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் தேவ ஜனங்கள் என்று சொல்லி அனைவருக்கு சாட்சியாய் நிற்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன். அதற்காக கூட ஆண்டவர் சோதனமானவரை பயப்படாதீர்கள். சிறுமந்தை என்று சொன்ன தேவாதி தேவனே கலங்காதிருங்கள் என்று சொல்லுவரே. பயப்படாத சிறுமந்தை என்று சொல்லுவரே. உங்கள் இருந்தால் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுவரே. நான் உங்களை திக்கற்றவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லுவரே. நாம் ஆண்டவரை இப்படிப்பட்ட வாக்குத்தத்தை ஒவ்வொன்றையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவுகிற ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகிறேன் ஆண்டவரை. இப்படிப்பட்ட நாட்களிலே நெருக்கடியான காலகட்டங்களிலே உடைய மகிமையை நாங்கள் காணப்போகிறோம் ஆண்டவரை. இந்த பிரசன்னத்தை நாங்கள் காணப்போகிறோம். உடைய ஆளுநரை தேர்தலில் நாங்கள் காணப்போகிறோம் ஆண்டவரை. எல்லோரோடு இருக்கிற அந்த விசுவாசத்தை அந்த நம்பிக்கையை நாங்கள் காணப்போகிறோம் ஆண்டவரை. அதற்காக வேண்டுமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இதோ இந்த வகையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தேசத்தில் பரவுகிற இந்த நோயானது இதோ மெய்யான சபையில் ஒரு விசுவாசம் இருக்கிறாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இந்த வகையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்ற வேதம் சொல்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. இந்த பெருத்த மகிமையை நாங்கள் காண நீர் திரும்ப செய்வதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக கூடியிருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதிகள மகிமை உமக்கு. அல்லேலூயா, ஆமென்.
எல்லாருக்கும் சோதரம். அல்லேலூயா, வாழ்த்துக்கள்.